அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. நவம்பர் திங்கள் 20 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடத்த அதிகாரப்பூர்வ பிரகடனத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையெழுத்திருப்பது பற்றிய செய்தி. தேர்தல் நடத்தப்படுவது உறுதியான நிலையிலும் இன்னும் எதிர்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்யப்படாத நிலை நீடிப்பது பற்றிய ஒரு பேட்டி. இலங்கையில் மரண தண்டனையில் இருந்து தப்பிய இந்திய மீனவர்கள் இந்தியா திரும்பியிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதே மாதிரி அவங்க ஸ்ரீலங்கா குடியரசுத் தலைவர் ராஜபக்சே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இது எங்களுடைய இரண்டாவது பொறுப்புன்னு சொல்லலாம்.
சென்னைக்கு மோனோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பது பற்றிய செய்தி ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
புவி வெப்பமடைவதால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் ஏழை நாடுகளுக்கு உதவும் வகையில் ஒரு நிதியத்தை ஏற்படுத்த செல்வந்த நாடுகள் 9.3 பில்லியன் டாலர்களை கொடுக்க முன்வந்திருக்கின்றன. இது தொடர்பான மாநாடு பெர்லினில் துவங்குவதற்கு முன்பே பணம் அளிப்பது தொடர்பான உறுதிமொழிகள் வந்திருக்கின்றன. அடுத்த ஆண்டின் இறுதியில் புவி வெப்பமடைவது தொடர்பிலான உலகளாவிய உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது தொடர்பிலான ஒரு நடவடிக்கையாக இந்த முன்னகர்வு பார்க்கப்படுகிறது. ஏழை நாடுகள் சுத்தமான எரிசக்தி மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய 10 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு நிதியை பெற்றுத்தர முடியும் என்று ஐநா எதிர்பார்த்திருந்தது.
யுக்ரைனில் குறிப்பாக கிளர்ச்சி படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிழக்கு பிராந்தியத்தில் நடந்துள்ளதாக கூறப்படுகின்ற பாரதூரமான மனிதுரிமை துஷ்பிரய சம்பவங்களை ஐநாவின் மனிதுரிமைகள் அறிக்கை ஒன்று கண்டித்திருக்கிறது.
We are talking also about people that are illegally detained, that are tortured, that disappear, that are...
சித்திரவதை, எதேச்சாதிகாரமான தடுத்து வைத்தல்கள், விசாரணைகள் எதுவுமற்ற கொலைகள், கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல், பாலியல் வன்முறைகள் என பல குற்றச்சாட்டுகளை அந்த அறிக்கை ஆயுத குழுக்கள் மீது சுமத்தியிருப்பதாக மனிதுரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்தின் மூத்த அதிகாரியான கியானி மெகசேனி கூறினார். அரச படைகளின் செயற்பாடுகளையும் குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்தில் செயற்படுகின்ற தன்னார்வ படையணிகளின் நடவடிக்கைகளையும் அந்த அறிக்கை விமர்சித்திருக்கிறது. குடியரசுகளாக சுய பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்ற தன்யஸ்க், லுஹான்ஸ்க் ஆகிய பிராந்தியங்களில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு போயிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கிறது.
பாலியல் வல்லுறவு மற்றும் பாலியல் தாக்குதல் குற்றங்கள் புரிந்ததான குற்றச்சாட்டுகளின் பேரில் ஜூலியன் அசாஞ்சுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் செல்லும் என்று ஸ்டாக்ஹோமில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கீழ் நீதிமன்றம் பிடியாணை செல்லும் என்று அளித்த தீர்ப்புக்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வீடனில் வழக்கு விசாரணையை எதிர்நோக்கியுள்ள அசாஞ்சே அதிலிருந்து தப்ப கடந்த 2 ஆண்டுகளாக லண்டனில் உள்ள இக்விட்டோரியா தூதரகத்தில் வசித்து வருகின்றார். நீதியின் பிடியிலிருந்து தப்ப அசாஞ்சே முயல்வதாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்காவில் தன் மீது இருக்கும் வழக்குகள் தொடர்பாக தன்னை அமெரிக்காவுக்கு ஸ்வீடன் அனுப்பிவிடலாம் என்று தான் அஞ்சுவதாக அசாஞ்ச் கூறி வருகின்றார்.
நைஜீரியாவில் தலைநகர் அபுஜாவில் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் போலீசார் மேற்கொண்ட கண்ணீர் புகை பிரயோகத்தால் வடக்கு பிராந்தியத்தில் அவசரகால நிலையை நீடிப்பது தொடர்பான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் எதிரணி பக்கம் தாவிய நாடாளுமன்றத்தின் கீழவை சபாநாயகர் அமினு தம்புவாலை உள்ளே செல்ல விடாமல் போலீசார் தடுக்க முயன்றதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். போக்கோஹராம் இஸ்லாமிய ஆயுதக் குழுவின் கிளர்ச்சியை கையாள்வதற்கு குறித்த அவசரகால நிலை தவறிவிட்டதாக எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர். காவல்துறை அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் செனட் சபை முன்னிலையில் சமூகம் அளிக்குமாறு காவல்துறை தலைமை அதிகாரிக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் இருந்த பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார்.
பெண் பிறப்புறுப்பு சிதைத்த குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு விசாரணையை எதிர்கொண்ட எகிப்தின் முதல் மருத்துவர் தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். 13 வயது பெண்ணொருவர் இறந்ததை அடுத்து இந்த வழக்கு தொடரப்பட்டது. பெண் பிறப்புறுப்பை சிதைக்கும் முறை 2008 அங்கே தடை செய்யப்பட்டது. இருந்தும் இந்த பழக்கம் அதிகமாக நடைமுறையில் இருக்கிறது. பெண் பிறப்புறுப்பை சிதைக்கும் வழக்கத்தை முடிவு கொண்டு வர இந்த வழக்கை முக்கியமானதொரு வழக்காக பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள் பார்த்தனர். இந்த மருத்துவர் விடுவிக்கப்பட்டது தொடர்பில் அவர்கள் ஏமாற்றம் வெளியிட்டிருக்கின்றனர். தான் பெண்ணிருப்பு சிதைப்பு வேலையை செய்யவில்லை என்று கூறியிருக்கின்ற அந்த மருத்துவர் சம்பந்தப்பட்ட பெண் வேறு காரணங்களால் இறந்திருப்பதாக கூறுகிறார்.
வடகொரியா மீது சுமத்தப்படுகின்ற மனிதுரிமை துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்நாட்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்படுத்துமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை கோருகின்ற ஐநா தீர்மானம் எதிர்மறையான விளைவையே கொண்டுவரும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் விமர்சித்திருக்கிறார். முன்னதாக மிகவும் பாரதூரமான அரசியல் ஆத்திரமூட்டல் நடவடிக்கை என்று வடகொரியா விமர்சித்திருக்கின்ற ஐநாவின் இந்த தீர்மானத்துக்கு பதிலடியாக 4வது அணுப்பரிசோதனை நடத்தப்போவதாக அந்நாடு கூறியிருந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கான பிரகடனத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று வியாழக்கிழமை கையெழுத்திட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான அறிவித்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று பகல் கையெழுத்திட்டதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. அரசியல் யாப்பின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கமைய ஜனாதிபதியினால் கையெழுத்திடப்பட்ட இந்த அறிவித்தல் தேர்தல்கள் ஆணையாளரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் யாப்பின் 18வது திருத்தத்தில் ஜனாதிபதியின் 2வது பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகள் பூர்த்தியான பின்பு ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை அழைக்க முடியுமென்று குறிப்பிடப்படாத காரணத்தினால் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு தற்போது தேர்தல் ஒன்றை அழைக்க முடியாதென்று முன்னாள் தலைமை நீதிபதி சரத்தென் சில்வா உட்பட எதிர்தரப்பினர் தெரிவித்து வந்தனர். இதனை தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் உச்ச நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் ஒன்றை சமர்ப்பித்தார். இதன்படி 2வது பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகள் பூர்த்தியான பின்பு ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை அழைக்க முடியும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆலோசனையொன்றை வழங்கியது. இந்த பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான அறிவித்தலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிறப்பித்துள்ளார். இதன்படி எப்போது தேர்தல் நடத்த என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய.
ஜனாதிபதி துமாகே நிவேதனைய ஆவாம மெத்திவரண கொமசாரி சிசிங் நிவேதனை அன்னிகுத் கரானட்ட ஓனே ஜனாதிபதி வரை தூரா பத்கரகனை பணத்தே திவனி வகந்தேட்டானுவ.
தேர்தல் நடத்தப்படவுள்ள தினத்தை நான் விரைவில் அறிவிக்க உள்ளேன். முதல் கட்டமாக தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் தினம் உட்பட தேர்தல் நடத்தப்படவுள்ள தினங்களை குறிக்கும் அறிவித்தலை தான் விரைவில் பிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்த அவர், தனது அறிவித்தல் வெளியான தினம் முதல் 65 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சுமார் 325 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். 1978 ஆண்டு நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை அமலுக்கு வந்த பின்பு அந்த பதவிக்காக 7வது முறையாகவும் நடத்தப்படவுள்ள தேர்தல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமென உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியாதென்று சபாநாயகரும் அமைச்சருமான நிமால் சிறிபால டி சில்வா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்.
மே ஆண்டுக்குழும விவாஸ்தாவ பரிதி அதிகாரு ஜனாதிபதி சிரேஷ்டாதிகரணி மத்திய விமசான்னட புலுவாங் அவஸ்தாவால் தீனுவா.
சம்பந்தப்பட்ட தீர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசியல் யாப்புக்கமைய சட்ட மூலங்கள் தொடர்பாக வழங்கப்படும் தீர்ப்புகளை மாத்திரமே நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவித்த சபாநாயகர் நிமல் சிறிபால டி சில்வா, இது உச்சநீதிமன்றத்தினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆலோசனை என்று தெரிவித்தார். அரசியல் யாப்புக்கமைய இவ்வாறு வழங்கப்படும் ஆலோசனைகளை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முடியாதென்றும் தெரிவித்தார் சபாநாயகர் நிமல் சிறிபால டி சில்வா.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் 3வது முறையாகவும் போட்டியிட உள்ள மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளரை நியமிக்கும் முயற்சி இன்னும் வெற்றியளிக்கவில்லை என்றே இலங்கையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில் இருக்கின்ற சிக்கல்கள் மற்றும் சவால்கள் பற்றி சிலோன் டுடே நாளிதழின் தலைமை செய்தி ஆசிரியர் அனந்த பாலகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதென்ற விடயம் இன்று நேற்றல்ல, இன்று பல மாதங்களாகவே பல இழுபறி நிலையிலே இருந்து வருவதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே ஒரு பலமிக்க எதிரணி வேட்பாளராக கருதப்பட்டவர்கள் என்ற வகையிலே இங்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போட்டியிட்ட அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களிலும் கடந்த காலங்களிலே அவர் தோல்வியை தழுவியிருக்கின்றார். இதன் காரணமாக கடந்த தேர்தலிலே கூட முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை அந்த போட்டியில் ஈடுபடுவதற்கு அவர் அனுமதித்திருந்தார். அதே நிலவரம் தான் இன்றும் கூட இருக்கின்றது. அவரது கட்சிக்குள்ளேயே அவர் குறித்து பெரும் அதிருப்தியாளர்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமல்ல, பாராளுமன்ற தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் என்பவற்றிலே எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதிலே ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைவதை வழக்கமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர் ஒரு நல்ல ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக, ஒரு நல்ல வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய வேட்பாளராக அமைய முடியாது என்பதுதான் அந்த கட்சிக்குள்ளேயே பரவலாக நிலவுகின்ற ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது.
கருஜய சூரிய, அவரை களமிறக்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது?
அவரை களமிறக்குவதில் ரணிலுடைய பிரதி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா கூட அவர் குறித்த விடயத்திலே பெரும்பாலும் ஒரு உடன்பாடு இல்லாதவராகவே இருக்கின்றார். அது தவிர ரணிலுக்கென்று ஒரு விசுவாசிகள் வட்டம் அங்கு இருக்கத்தான் செய்கின்றது. அவர்கள் ரணில் தோற்றால் என்ன வெற்றால் என்ன, அவரையே பின்பற்றி செல்லுகின்ற ஒரு கூட்டம் ஒன்று அங்கே இருக்கவே செய்கின்றது. இந்த வகையிலே ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கின்ற இந்த ஐக்கிய தேசிய கட்சியிலே கரு ஜெயசூர்யாவினால் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் ரணிலுக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான ஒரு கூட்டமைப்பை இத்தகைய சூழ்நிலையிலே, அதாவது தேர்தல் நெருங்கி வருகின்ற காலத்திலே ஏற்படுத்த முடியுமா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது.
ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெளியில் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க, அதே போல இந்த நீதிக்கான மக்கள் இயக்கத்தை நடத்துகின்ற சோபித்த தேரர் போன்ற தலைவர்களையும் ஒரு வேட்பாளராக களமிறக்கலாம் என்ற முயற்சிகள் இருந்தன. அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கின்றன?
அந்த முயற்சிகள் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டதாக கூட நான் கூற மாட்டேன். சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க முன்பு இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் சூடுபிடித்திருந்த வேளை அவர் அந்த பொது வேட்பாளரிலிருந்து தான் விலகி இருக்கப் போவதாக கூட ஒரு கட்டத்திலே கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது மீண்டும் அவர் இது விடயத்திலே மௌனம் காப்பது மௌனம் ஒரு சம்மதத்தின் அறிகுறி என்று கூட அரசியல் அவதானிகள் சொல்லுகின்றார்கள். எனவே அவரை களமுறக்குவார்களா அல்லது சோபித்த தேர்தலை களமுறக்குவார்களா என்பது கூட இன்று ஒரு பிரதான ஒரு விடயமாக தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. எது எப்படி இருந்த போதிலும் இன்று இந்த விடயம் தொடர்பாக எதுவுமே அறுதியாக இறுதியாக கூற முடியாத ஒரு தன்மைதான் தற்போது நிலவுகின்றது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன, மூத்த தலைவர்களில் ஒருவர், அவர் இந்த பொது எதிரணிகளுடைய முயற்சிக்கு சாதகமாக பொது வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்கின்ற ஊகங்களும் வதந்திகளும் செய்திகளில் வந்து கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு சாத்தியம்?
அது நீங்கள் கூறுவது சரி. அவரை ஒரு பொது வேட்பாளராக நியமிக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க அவர்கள் கூட ஒரு யோசனை கூறியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளை நாம் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய 69வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஒரு விசேட வழிபாடு ஒன்றிலே அதற்குரிய பௌத்த சின்னங்களை அந்த வழிபாட்டுக்காக கொண்டு செல்வதில் மைத்ரிபால சிறிசேனாவுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோடு எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்கின்றார் என்ற விடயம் கூட வெளிப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே அவரது விசுவாசத்தை காட்டுகின்றதா அல்லது அவர் அதை செய்ய வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டாரா என்பது இன்னொரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த அரசியலிலே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் யார் என்னென்ன நேரத்திலே எவ்வாறு மாறுவார்கள் என்பதை நாம் இப்பொழுதே எதனையும் உறுதிபட கூற முடியாதிருப்பதையே நாம் இங்கே தெரிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது.
சிலான் டுடே நாளிதழின் தலைமைச் செய்தியாளர், செய்தி ஆசிரியர் அனந்த பாலகிருஷ்ணர். இனி இலங்கை தொடர்பான இந்திய குறிப்புகள் சில. இலங்கையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் மன்னிப்பு அளிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரும் இன்று இந்தியா திரும்பினர். டெல்லிக்கு முதலில் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட அவர்கள் பின்னர் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இது குறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் 5 பேரும் இன்று வியாழக்கிழமை மாலை இந்திய தலைநகர் புதுடெல்லி வந்தடைந்தார்கள். புதுடெல்லி விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களை முக்கிய பிரமுகர்கள் மட்டும் வெளிசெல்ல பயன்படுத்தப்படும் சிறப்பு வழியில் அதிகாரிகள் அழைத்து சென்றார்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் விடப்பட்ட அவர்கள் பின்னர் அங்கிருந்து அவர்கள் தங்கும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த மீனவர்களை வரவேற்க விமான நிலையம் சென்றிருந்த தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜக்கையன் உள்ளிட்டோரும் அவர்களை சந்திக்காமல் திரும்பினார்கள். நாடு திரும்பியுள்ள தமிழகத்தின் ராமேஸ்வரத்தை சேர்ந்த எமர்சன், அகஸ்டஸ் வில்சன் பிரசாத் மற்றும் லேங்லெட் ஆகிய 5 மீனவர்களும் புதுடெல்லியில் ANI செய்தி நிறுவனத்திடம் மட்டுமே பேசினார்கள். அவர்கள் பேசிய போது மத்திய வெளியுறவுத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவரும் உடனிருந்தார். இந்த பேட்டி இந்திய செய்தி தொலைக்காட்சிகளில் பின்னர் ஒளிபரப்பாகியது. அதில் நாடு திரும்பியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அதிபர் மகிந்த ராஜபக்சேவுக்கும் நன்றி கூறினார்கள்.
அதை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக நரேந்திர மோடி ஐயா அவருக்கு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க ஸ்ரீலங்கா குடியரசுத் தலைவர் ராஜபக்சே அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்றோம். இது எங்களோட இரண்டாவது பொறுப்புன்னு சொல்லலாம். இது எங்க பிரதமர் தந்த வாழ்க்கை. இது இப்போ கண்டிப்பா எங்களுக்காக நல்ல வேகமா இந்த முயற்சியில் எடுத்துட்டாங்க. இது இரண்டு நாடுக்கும் இடையே உள்ள நட்புறவனால நாங்கள் இவ்வளவு சீக்கிரமா வெளியே வர முடிஞ்சு. ரெண்டு நாடுகளும் நல்ல சம்பந்தம், நட்போட இருக்கணும். அதான் எல்லாரும் ஆசைப்படுறாரு. என்ன சொல்றதுன்னு வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட சந்தோஷத்துல இருக்கணும். இதெல்லாம் கொடுத்தது எங்க அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தான். அவங்களுக்கு குறிப்பா நன்றி நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க உள்ள எம்பசி, ஸ்ரீலங்காவில் இலங்கை இந்திய எம்பசி எங்களுக்காக இந்த குறிக்க மூமெண்ட் நடத்தினாங்க, குறிக்க பண்ணாங்க எல்லாத்தையும். அதனால நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் வர முடிஞ்சது இங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எப்படி எங்களுக்காக எல்லா உதவியிலும் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்
என்றார் நாடு திரும்பியுள்ள மீனவர்களில் ஒருவரான லாங்லேட். விடுவிக்கப்பட்டுள்ள இந்த 5 மீனவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை இன்று சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று இரவே விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களும் 2011 இலங்கைக்கு போதை மருந்து கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் அக்டோபர் 30 அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இவர்கள் மேல்முறையீட்டுக்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று இந்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் அவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் விவகாரம் இந்திய இலங்கை உறவுகளில் சற்று நெருக்கடியை ஏற்படுத்தியது. பின்னர் இரு நாடுகளின் ராஜ்ய முயற்சிகளால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இதன் ராஜ்ய பின்விளைவுகள் மற்றும் இது இந்திய இலங்கை உறவுகளில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஓய்வு பெற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி ரவி அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
இந்த விஷயம் ஒரு ராஜாங்கத்துக்கு ஒரு விதமான வெற்றி என்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கே சில செய்தித்தாள் எல்லாம் வந்திருக்கு. அந்த மீனவர்கள் இருந்த படகு வந்து எந்த இடத்துல இருந்ததுன்னு அவர் இலங்கை அதிகாரிகள் சொன்னாலும் அந்த இடத்துல இல்லை. ஆனா அந்த போதைப் பொருள்கள் வந்து அவர்களுடைய படகுலேருந்து கைப்பற்றதில்லை, வேறொரு படகுலேருந்து கைப்பற்றது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை வந்து இப்ப மேற்கொண்டு அவ நீதிமன்றம் அவளாரும் அதை வந்து பரிசோதனை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைக்கு இது வந்து ராஜாங்கத்துக்கு ஒரு சின்ன வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும்.
இந்த மீனவர்கள் வழக்கு விவகாரத்தில் அந்த மீனவர்கள் இலங்கை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர்கள் அதை செய்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்திருக்க முடியும். ஆனால் அதற்கு முன்பே இந்திய அரசாங்கம் தன்னுடைய இராஜாங்க வலுவை பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இதே போல அமெரிக்காவும் செய்திருக்கிறது. இப்பொழுது உலகெங்கும் மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார்கள். ஆகவே இதுபோன்ற சக்திமிக்க நாடுகளுடைய பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் ஒருவித வழக்கு விலக்கை பெறுகிறார்களா? அதாவது வல்லான் வகுத்ததே வழி என்ற ஒரு நிலை சர்வதேசத்தில் காணப்படுகிறதா?
வல்லான் வகுத்ததே வழி என்று ஒரு பக்கம் இருந்தால் எந்த ஊரின் பாஸ்போர்ட் அவர் கைகளில் இருக்கிறதோ அந்த ஊரோட அது ஒரு பொறுப்பு ஆகிறது. அவளோட நன்மை அவளோட நலம் எல்லாம் பார்த்துக்கிறது ஒரு பொறுப்பு. அது ஒரு பக்கம். ரெண்டாவது அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒன்று சேர்த்து பார்க்க முடியாது. அவளோட போக்கு அவளோட வழி தனி, நம்மளோட போக்கு நம்ம வழி தனி. நமக்கு வந்து அமைதியுடன் யார் யார் எங்கெங்க வேலை பண்ணியிருக்கிறோம், மீனவர்களாகவும் இருக்கட்டும் இல்லை ஸ்பேஸ்ல போகும் அஸ்ட்ரோநாட்டாக இருக்கட்டும், அவரவர்கள் வேலை என்ன பண்ணணுமோ அதுக்கு தர்மம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்து ஒரு ப்ரொடெக்ஷனும் நம்ம ராஜாங்கம் செய்து வருகிறது. நம்மளையும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் இதில் சேர்ந்து பார்ப்பது தகுதி அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது.
இல்லை, அமெரிக்க குடிமக்கள் எங்காவது குற்ற வழக்கில் சிக்கினால் அமெரிக்கா என்ன சொல்லும் என்றால் நாங்கள் அவர்களை எங்களுடைய நாட்டிற்கு திரும்ப அழைத்து விசாரிப்போம் என்று சொல்லும். பாகிஸ்தானிலும் அதுதான் நடந்தது. மற்ற இடங்களில் அமெரிக்கர்கள் பிடிபட்டால், ஜப்பானில் கூட அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன, அங்கே இருக்கின்ற வீரர்கள் தவறு செய்தால், வல்லுறவு போன்ற பாரிய குற்றங்கள் செய்தால் கூட அமெரிக்கா அவர்களை திரும்ப அழைத்து தன்னுடைய நீதிமன்றத்தில் விசாரிக்கிறது. அதுபோன்ற செய்கைகள் ஒருவித தாக்கத்தை பின்விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இங்கே தெற்காசியாவில் கூட இந்தியாவை ஒரு சட்டாம்பிள்ளை நாடு என்று பாகிஸ்தான் கூறி வருகிறது, மற்ற நாடுகளும் கூறி வருகின்றன. இந்தியா இப்படி பகிரங்கமாக இந்த விஷயத்தில் ஈடுபட்டது இலங்கையில் நீண்ட காலத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீர்கள்?
இந்தியா இதில் பகிரங்கமாக ஈடுபட்டது என்று சொல்வது முழுமையாக சரியில்லை. சட்டம் போட்டு மார்பை கட்டி நான் உன்னை விடுவித்து விடுவேன்னு சொல்லி சினிமா டயலாக் மாதிரி எல்லாரும் பேசலாம், ஆனா எல்லாராலையும் இதை பண்ண முடியாது. மௌனமாக இருந்து நம்ம காரியத்தை நம்ம எப்படி பண்ண வேண்டும், இன்னொருத்தருக்கு ஒரு தீங்கும் இழக்காத, இன்னொருத்தருக்கு ஒரு வெறுப்பையும் ஏற்றாத எந்த காரியத்தில் எவ்வளவு ஈடுபட்டு எல்லோருக்கும் எப்படி நன்மை அளிக்க வேண்டும் என்பது இந்தியாவுக்கு தெரியும். பேச்சுவார்த்தை மூலமாக இவர்கள் விடுதலை செய்ததனால் இனிமேல் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்துவிட்டது. இரண்டாவது, இலங்கை இந்த மாதிரி இனிமேல் செய்யாது என்பது நம்மளுடைய ஹோப்.
இந்தியாவின் ஓய்வு பெற்ற ராஜ்ய அதிகாரி ரவி. இதனிடையே இதே போதை மருந்து கடத்தல் வழக்கில் மரண தண்டனை பெற்ற 3 இலங்கை தமிழ் மீனவர்களின் கதி குறித்து ஒரு நிச்சயமற்ற நிலை இருந்து வருகிறது. அவர்களது குடும்பத்தினர் அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக இந்திய மீனவர்களுடன் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்ட மீனவர் அமைப்புகளின் சமாசம் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்ததாக அதன் தலைவர் எமிலியான் பிள்ளை அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
இந்திய மீனவருக்கு இலங்கை ஜனாதிபதி அவர்கள் பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த 3 இலங்கை மீனவரும் இதோடு சம்பந்தப்பட்ட ஆக்கள், ஆனால் கள்ளக்கடத்தல் செய்தார்களோ செய்யலையோ இலக்களை செய்யாது. ஆனால் அவர்களை விடுதலை செய்தபடியால் இவ்வளவு மீனவரையும் விடுதலை செய்த சொல்லித்தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நகர சிவானந்த ஊடாக ஒரு மதகர் கொடுத்திருக்கிறோம்
என்றார் எமிலியான் பிள்ளை அவர்கள். யாழ் கண்டி வீதியில் அமைந்துள்ள மீனவர் அமைப்புகளின் சமாச தலைமை அலுவலகத்தில் ஆரம்பமாகி இந்த பேரணி யாழ்ப்பாணம் ஸ்ரீதர் தியேட்டர் கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தில் சென்று ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மகஜர் கையளிப்புடன் முடிவடைந்தது. 3 மீனவர்களின் குடும்பத்தினர், அவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்காக எழுதப்பட்டிருந்த மகஜரை இபிடிபி கட்சியின் வடமாகாண சபையின் எதிர்கட்சித் தலைவர் சின்னையா தவராசா அவர்கள் பெற்றுக்கொண்டதுடன் மரண தண்டனை பெற்றுள்ள மீனவர்களின் மனைவியருடன் கொழும்பில் உள்ள அமைச்சர் தொலைபேசியில் உரையாடி ஆறுதல் கூறுவதற்கான வசதியையும் ஏற்படுத்தியிருந்தார்.
வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம். இந்த 3 இலங்கை மீனவர்கள் விடுதலை கோரிக்கை குறித்து இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன்.
தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய பிரதமர் மோடி நேரடியாக ஜனாதிபதி ராஜபக்சவர்களோடு ஒரு கலந்துரையாடியதற்கு இணங்க அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில நாடுகளுக்கு நாடுகள் ஒரு பரஸ்பர ஒரு இணக்கம் என்ற அடிப்படையில அவர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். இதே போல அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டதாக மூவர் யாழ்ப்பாணத்திலும் கைது செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஜனாதிபதி அவர்களோடு நான் கழித்து வருகின்றேன். இன்றும் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள், அந்த சுயவாசம் அனுபவிக்கின்ற அவர்களுடைய உறவினர்கள் இன்றும் கூட பெரிய அளவில் எனது யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு வந்திருந்து நான் இன்று நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது தொலைபேசி கூட தொடர்பு கொண்டிருந்தார்கள். நான் அவரிடம் ஏற்கனவே அவர்களை சந்தித்த பொழுது குறிப்பிட்டிருந்தேன், கொஞ்சம் பொறுக்கவும் சற்று பொறுக்கவும், நான் ஜனாதிபதி
ஒரே வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 5 பேர் வெளிநாட்டவர்கள், 3 இலங்கையர்கள். அதில் அந்த வெளிநாட்டவர்கள் 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இலங்கையர்கள் தொடர்ந்தும் சிறையில் இருப்பதும் அவர்களுக்கான மரண தண்டனை விலக்களிக்கப்படாமல் இருப்பதும் ஒரு நியாயமற்ற நடவடிக்கையாக பார்க்கப்படலாம் அல்லவா?
இரண்டு நாடுகளுக்கு இடப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தபடியினால் இந்திய பிரதமர் அவர்கள் கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அவர்களுக்கு இணங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இங்கும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றபடியினால் என்னால் அதை விடுவிக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். இது தொடர்பாக இங்கு சில சட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனபடியினால் அந்த சட்ட பிரச்சனையை தீர்த்து அவர்களும் மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்படுவார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
இது தொடர்பாக ஜனாதிபதி தரப்பிலிருந்து நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது உங்களுக்கு ஏதாவது உறுதிமொழி கூறப்பட்டிருக்கின்றதா? என்ன நடந்திருக்கின்றது?
ஜனாதிபதி அவருடன் நேற்றைக்கும் அமைச்சரவையில் நான் கழித்திருக்கின்றேன். அவர் என்ன பதில் கூறினார் என்பதை விட நான் அதை விடுவிப்பேன் என்பதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு கூற முடியும்.
இந்த பிரச்சனை, அதாவது இந்திய மீனவர்கள் எல்லை கடந்து வருவது, மற்றது அவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலான உறவுகள் போன்ற விஷயங்களை எவ்வாறு நீங்கள் இந்த சுமூகமாக தீர்த்து வைக்கப் போகிறீர்கள்?
அவர்கள் என்ன தாண்டி வருவது என்பது ஒரு வெள்ளிடமலை. இந்திய ஊடகவியலாளர்களை கூட நான் இலங்கை பக்கத்தில் இருந்து நேரடியாக அழைத்து சென்று காட்டியிருக்கின்றேன். அந்த வகையில் வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மீனவர்கள் அதால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். வளங்கள் தினமும் சுரண்டப்படுகின்றது. தடை செய்யப்பட்ட தொழில்முறையினால் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடை தொழிலாளர்களும் வடக்கைச் சேர்ந்த கடை தொழிலாளர்களும் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதுதான் நல்லது. அதற்கு முதல் இந்திய தரப்பில் தமிழ்நாட்டு மீனவர்கள் தடை செய்யப்பட்ட அந்த தொழில்முறையை கைவிட வேண்டும் என்ற நிலைமையில் அது இழுபட்டுக் கொண்டே இருக்கின்றது. இப்ப இந்திய அரசை பொறுத்த வகையிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இவ்வாறு வருகின்றவர்களுக்கு ஒரு மாற்றுத் தொழிலை கொடுக்க வேண்டும் என்பது முக்கியம். அப்ப தமிழ்நாடு அரசு அந்த மாற்றுத் தொழிலை பற்றி சிந்தித்து இதுல கூடின கவனம் எடுப்பார்களாக இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்த்துக் கொள்ளலாம் என்று நான் நம்புகின்றேன்.
இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் இந்த பேட்டியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. ஹரியானா மாநிலத்தில் சர்ச்சைக்குரிய சாமியார் ராம்பாலுக்கு ஹரியானா உயர்நீதிமன்றம் பிணை மறுத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
ஹரியானாவில் கடந்த 2006 நடந்த கொலை தொடர்பான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட சாமியார் ராம்பாலின் ஜாமீன் மனுவை இன்று வியாழனன்று ஹரியானா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் நேற்று கைது செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய சாமியார் ராம்பால் இன்று வியாழனன்று ஹரியானா பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஒரு கொலை வழக்கில் பலமுறை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் சாமியார் ராம்பால் நீதிமன்றத்தில் ஆஜராகாததை அடுத்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டார். இன்று அவரது ஜாமீன் மனுவை நீதிபதி ஜெயபால் மற்றும் நீதிபதி தர்ஷன் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு தள்ளுபடி செய்தது. சாமியார் ராம்பால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹரியானாவின் ஹிசார் பகுதி காவல்துறை அதிகாரியும் ஹரியானா அரசு வழக்கறிஞரும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததையடுத்து அந்த கொலை வழக்கு தொடர்பிலான அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நேற்று சாமியாரை கைது செய்ய அந்த சாமியாரின் ஆசிரம வளாகத்திற்குள் அதிரடியாக நுழைந்த காவல்துறையினர் ஒரு குழந்தை மற்றும் 4 பெண்களின் சடலங்களை கண்டெடுத்துள்ளனர். அங்கு உள்ளே இருந்த இன்னும் ஒரு பெண் மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஆயுதம் தாங்கிய சாமியாரை பின்பற்றுபவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த ஆசிரமத்தில் காவல்துறையினர் நுழைய முயன்றபோது ஏற்பட்ட மோதல் மற்றும் வன்முறையில் சுமார் 200 பேர் காயமடைந்தனர். இந்த மோதல்களில் இருந்து சுமார் 10,000 அதிகமான மக்கள் தப்பி வெளியேறியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆசிரமத்திலிருந்து தப்பி வெளியேறிய பலர் அவர்களை மனித கேடயமாக சாமியார் ராம்பால் பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டினர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. சென்னை மோனோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை நகரில் மோனோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்த மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழ்நாடு அரசுக்கு கொள்கை அளவில் அனுமதி அளித்துள்ளது. இந்த முதல் கட்டத்தில் பூந்தமல்லியிலிருந்து கத்திப்பாரா வரை மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். போரூரிலிருந்து வடபழனியை இணைக்கும் வகையில் ஒரு வழித்தடமும் உருவாக்கப்படும். முதல் கட்டமாக 20.68 km தொலைவை இந்த மோனோ ரயில் இணைக்கும். இந்த திட்டத்திற்கென 3,267 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான செலவு முழுவதையும் மாநில அரசு ஏஜென்சிகள், இதில் பங்கேற்கும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவையே ஏற்க வேண்டும் என்றும் இதற்கு மத்திய அரசு எந்த நிதி உதவியையும் அளிக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை நகரில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த மூலம் பயணிகளை ஈர்க்க வேண்டும். புறநகர் ரயில் போக்குவரத்து உட்பட அனைத்து பொது போக்குவரத்து திட்டங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும். உரிய சட்டத்தின் மூலம் மெட்ரோபாலிட்டன் போக்குவரத்து ஆணையம் என்ற அமைப்பை உருவாக்கி நகர்ப்புற போக்குவரத்து திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஆகிய நிபந்தனைகளுடன் இந்த மோனோ ரயில் திட்டத்திற்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல் கட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என 2011 ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சென்னையில் சுமார் 14,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கோயம்பேடு ஆலந்தூர் இடையிலான பணிகள் முடிவடைந்து விரைவில் இந்த பாதையில் போக்குவரத்து துவங்கவிருக்கிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கான பிரேரணையில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கையெழுத்திட்டிருக்கின்றார். யுக்ரைனில் கிளர்ச்சி படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு பிராந்தியத்தில் நடந்துள்ளதாக கூறப்படும் பாரதூர துஷ்பிரயோகம் சம்பவங்களை ஐநா மனித உரிமைகள் அறிக்கை ஒன்று கண்டித்திருக்கிறது. புவி வெப்பமடைவதால் பாதிக்கப்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் ஏழை நாடுகளுக்கு உதவும் வகையில் ஒரு நிதியை ஏற்படுத்த பணக்கார நாடுகள் $10 பில்லியன் கொடுக்க முன்வந்திருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.